SBS தமிழ்.
எதிர்காலத்தில் ஆஸ்திரேலிய விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்க $5 பில்லியன் நிதியம் ஒதுக்கப்படுகிறது. இந்த நிதி மூலம் விவசாயிகள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் சமூகங்கள் வறட்சியின் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயாராகுவதற்கு உதவும் என்றும் இந்த நிதி அவசிய தேவையானது என்றும் துணை பிரதமர் மைக்கேல் மெக்காமக் கூறினார்.
The government has the back of rural and regional Australia. Our farmers are the best in the world, make no mistake. They're the most resilient in the world, but they need a bit of a hand up at the moment. Not a handout, but a hand up, and we're providing that.
மத்திய மற்றும் மாநில அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்ட தேசிய வறட்சி உச்சி மாநாடு இன்று நடந்தது. அதன் இறுதியில் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டது. இந்த நிதி நீண்ட நாட்கள் உதவி செய்யும் என்று டஸ்மேனிய மாநில பிரீமியர் வில் ஹட்ஜ்மன் கூறினார்.
This is a significant commitment, and we'll look forward to getting further detail during the course of the day and mapping out how that money can best support affected communities.
ஆனால் இந்த நிதி ஒதுக்கீடு 2020 தான் ஆரம்பிக்க இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய குயின்ஸ்லாந்து பிரீமியர் அனஸ்தேசியா பலஷே, தொடக்க தேதி மிகவும் தொலைவில் உள்ளது என்று விவரித்தார்.
2020 does seem to be a bit far off when our farmers are struggling now. There needs to be some more upfront money to help those that are doing it tough.
கிரீன்ஸ் கட்சி செனட்டர் நிக் மெக்கிம் நவ்ரு தீவிற்கு செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நவ்ரு தீவில் புகலிட கோரிக்கையாளர்களின் நிலைமைகளை பற்றி ஆராயவும் அகதிகளுடன் பேசவும் நிக் மெக்கிம் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவரது பயணத்தை ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை ஆதரிக்கவில்லை என்கிறார் நவ்ருவின் தூதரக அதிகாரி. ஆஸ்திரேலியாவின் எல்லை தடுப்பு கொள்கைகளை வெளிப்படையாக செனட்டர் நிக் மெக்கிம் விமர்சிப்பவர் என்பதும் ஆஸ்திரேலியாவின் புகலிட கோரிக்கையாளர்கள் குறித்த கொள்கைக்கு கண்டனம் தெரிவித்து இந்த வார இறுதியில் சிட்னி மற்றும் மெல்பர்னில் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருப்பதும் நோக்கத்தக்கது. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் நாடு கடத்தப்படுவதற்கு குவாண்டஸ் நிறுவனம் உதவக்கூடாது என அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் சிலர் முன்வைத்த கோரிக்கைக்கு எதிராக பெரும்பான்மையான பங்குதாரர்கள் வாக்களித்துள்ளனர். இன்று நடைபெற்ற குவாண்டஸ் நிறுவனத்தின் பொதுக்கூட்டத்தில் மனித உரிமைகளை பாதுகாக்க அவர்கள் நிறுவன அரசியலமைப்பில் மாற்றங்கள் முன்மொழியப்பட்டிருந்தன. அதற்காக பங்குதாரர்கள் வாக்களித்த போது 75% பங்குதாரர்கள் மாற்றங்களுக்கு எதிராக வாக்களித்தார்கள். ஒரு தமிழ் குடும்பத்தின் விருப்பத்திற்கு எதிராக அவர்கள் நாடு கடத்தப்படுவதை எதிர்த்து குவாண்டஸ் நிறுவனத்தின் மீது அழுத்தம் கொடுக்கப்படும் இவ்வேளையில் பங்குதாரர்கள் இப்படி வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. நவ்ரு தீவில் உள்ள புகலிட கோரிக்கையாளர் சிறுவர் 52 பேரை அந்த தீவிலிருந்து வேறு இடத்திற்கு எடுத்துச் செல்ல தான் கடுமையாக உழைப்பதாக கூறும் பிரதமர் ஸ்காட் மாரிசன், அவர்கள் அனைவரும் எப்போது அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று உறுதியாக கூற முடியாது என்கிறார். நோய்வாய்ப்பட்டுள்ள குழந்தைகள் மருத்துவ சிகிச்சைக்காக வெளியேற்றப்பட்டார்கள் என்றும் அமெரிக்காவில் சிலர் குடியேற்றப்பட்டுள்ளார்கள் என்றும் பிரதமர் கூறினார். புகலிடம் கோரி வருவோரை வேறு நாடுகளுக்கு அனுப்புவதை அரசு நிறுத்த வேண்டும் என்ற குரல் வலுப்பெற்று வருகிறது. முதன்முறையாக லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் அதில் இணைந்துள்ளார். அகதிகள் சார்பாக நேற்று ஜூலியா பேங்க்ஸ் குரல் கொடுத்திருந்தார். இந்த கொள்கையில் மாற்றங்கள் அறிமுகமானால் கடலில் பலர் உயிர் துறப்பார்கள் என்பதை அரசியல்வாதிகள் உணர வேண்டும் என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் SBS-க்கு வழங்கிய நேர்காணலில் கூறினார்.
You don't negotiate your borders. You don't do that. I mean, you don't get to negotiate with people smugglers. You have to have very clear and unambiguous policies. And this is the problem that often happens in this place. They don't understand that these issues are dealt with in very absolute terms.
மாநில மற்றும் பிரதேச எரிசக்தி அமைச்சர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தின் முடிவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் முன்னர் எப்போதும் இல்லாத அளவு முதலீட்டை அடுத்த 3 ஆண்டுகளில் அரசு அறிமுகப்படுத்தும் என எரிசக்தி அமைச்சர் ஆங்கஸ் டெய்லர் அறிவித்தார்.
A completely unprecedented amount of investment, $15 billion worth of investment in renewables, in wind and solar. And the result of that is that we will see sharp reductions in emissions. And it's why we're confident that we will reach our commitments, our 2030 commitments that we made several years ago in a canter, well ahead of time.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 70 அமெரிக்க சதங்கள், 121 இலங்கை ரூபாய் 56 சதங்கள், 51 இந்திய ரூபாய் 57 காசுகள், 97 சிங்கப்பூர் சதங்கள், 2.94 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்தியில் கால்பந்து. அடுத்த ஆண்டு நடைபெறும் 20 வயதுக்குட்பட்டதற்கான ஃபீஃபா உலகக்கோப்பையில் பங்கு பெறும் தகுதி பெறுவதற்கான அடுத்த கட்டத்தை ஆஸ்திரேலிய அணி எட்டியுள்ளது. ஜார்டனுடன் ஆடிய போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் எடுத்து ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி நிறைவு பெற்றது. வெஸ்டர்ன் சிட்னி வாண்டரர்ஸ் அணி வீரர் ஒலிவர் பஃப்லெட் ஆட்டம் ஆரம்பித்த 10வது நிமிடத்தில் ஆஸ்திரேலிய கோலை அடித்தார். யங் சக்ரூஸ் அணி அடுத்து சவுதி அரேபியா அல்லது டஜிகிஸ்தான் அணியை திங்களன்று சந்திப்பார்கள். அந்த விளையாட்டில் வெற்றி பெற்றால் அடுத்த ஆண்டு போலந்தில் நடைபெறும் உலக கோப்பையில் கலந்து கொள்ள தகுதி பெறுவார்கள். செய்திச் சுருளில் இறுதியாக SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் அநேகமாக வெயிலாந்த காலநிலை 28 செல்சியஸ். அடிலைட் அதிகளவிலான மிக கூட்டம் காணப்படும், 24 செல்சியஸ். மெல்பர்ன் மதிய வேளைக்கு பின் மழை பெய்யக்கூடும், 19 செல்சியஸ். ஹோபார்ட் மழை வேகமாக காற்று வீசலாம், 16 செல்சியஸ். கேன்பரா அநேகமாக வெயிலாந்த காலநிலை 26 செல்சியஸ். சிட்னி மிகமூட்டமான காலநிலை 25 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் அநேகமாக வெயிலாந்த காலநிலை 29 செல்சியஸ். டாவின் மிகமூட்டமான காலநிலை 33 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil